ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: தேவார அருள்முறை திரட்டு விளக்க உரை. வழங்குபவர் சிவகாந்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
66வது திருப்பாடல், சுந்தரமூர்த்தி நாயனாருடைய திருவாக்கு, 91வது பதிகம், திருவொற்றியூர். இது அகத்துறையிலே அமைந்திருக்கிறது. இந்த அகத்துறையிலே அமைந்திருக்கின்ற இந்த திருப்பாடல் எப்படி அமைந்திருக்கிறது என சொன்னால், தலைவியினுடைய ஒரு கூற்றாக இருக்கிறது. எப்பொழுதுமே இந்த அகத்துறையிலே வருவது அது காமம் சான்று ஞானம் பண்ணுவல் என்று குமரகுரு சாமி சொல்லி காட்டார். யாரு? திருக்கோவையார். திருவருள் பூட்டி வைக்க திருக்கோவையாரை ஒரு நாள் சிந்தனை செய்யணும். அதனுடைய மேற்பொருள் எப்படி அந்த நூல் அமைந்திருக்கிறது, இந்த அகத்துறை என்பது என்ன என்பதை நாம் தெரிந்து கொண்டால்தான் நம்முடைய திருமுறைகளிலே அங்கங்கே வருகின்ற அகத்துறைக்கு பொருள் தெரிந்து நாம் சிவமயப்பட முடியும். இதை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய திருச்சிற்றம்பலத்தானே அந்த அகத்துறையை கோவையாக கோர்வையாக வரிசையாக பாடு என்று பணித்து திருக்கோவையார் அங்கே ஆன்மாக்களுக்கு கிடைக்கும்படி செய்திருக்கிறார். இங்கே இந்த அகத்துறையே தலைவியினுடைய கூற்று. இந்த தலைவியினுடைய கூற்று வருகின்ற பொழுது உங்களுக்கு தெரியும், தலைவன் செல்லுவதை தலைவி பார்க்கிறார். இதெல்லாம் இலக்கணம் இருக்கிறது, இயல்பா பார்க்கணும், திட்டமிட்டு பார்க்க கூடாது. ஏன்னா திருக்கோவையார் வருகின்ற கூட இந்த செய்தியை சொல்றேன், இயல்பாக தான் பார்க்கணும், தற்செயலாக சந்திக்கணும். பொது இடத்துல அப்படி சந்தித்த பின்பு ஒருவரை ஒருவர் பேசாமல் சென்று விடுவார்கள். அப்பொழுது தலைவனை கண்ட இந்த தலைவியானவள் தலைவனை நினைந்து உண்ணாது உறங்காது இருப்பாள். அப்படி உண்ணாது உறங்காது பக்குவமாக நினைக்கணும், உண்ணாது உறங்காமல் இருந்து அதன் காரணத்தினாலே உடல் மெலிந்து கையிலே இருக்கின்ற வடை கலந்துவிடும், அவள் மேனியிலே பசலை என்று ஒன்று வந்துவிடும், அவள் தன்னுடைய வயம் பெற்றுவிட்ட காரணத்தினாலே மேலாடை நழுவது கூட அவளுக்கு அறியாது, அவள் இடையிலே கட்டுகின்ற மேகலையானது உடல் மெலிவால் தானே கழன்று விடும். எனவே கலை, மேகலை, அந்த பசத்தல் முதலானவைகள் வரும். இப்போ இந்த ஒரு பக்குவ ஆன்மா, உயிர் விளக்கம் பெற்ற ஆன்மா எப்படி சொல்கிறது என்ன சொன்னால், அவன் பார்த்து விட்டு சென்று விட்டான், இப்பொழுது அவன் என்னை நினைக்கும்படியாகவே செய்து விட்டான். அதான் ரொம்ப அந்த பாடல முக்கியம். உயிர் விளக்கம் பெற்ற ஆன்மாவை தன்னை நினைக்கும்படியாக சிவம் செய்து கொண்டே இருக்கும். எவ்வளவு அருமையான ஒரு செய்தி பாருங்க. என்னது எழிலும் நிறையும் கவர்வான். எனது எழில் என்ன அர்த்தம்? என் மேனையிலே இருக்கின்ற இயற்கை அழகு நீங்கி அங்கே பசலை தூக்கும்படியாக செய்து வலை, களை, மேகலை மூன்றும் கலந்து செல்லும்படியாக செய்கிறார். எனது எழிலும் நிறையும் கவர்வான். யாரு? புன்னை மலரும் புறவில் திகழும் அவன் தன்னை முன்னம் நினைக்க தருவான், உண்ணப்படுவான் ஒற்றியூரே. தன்னை முன்னம் நினைக்க தருவான், அவனை நினைக்கும்படியாக நம்மை செய்வான், உண்ணப்படுவான் ஒற்றியூரே. அவன் எப்பொழுதுமே நினைக்கப்படுகின்ற ஒரு பொருளாகவே இருப்பான் என்று அழகாக சொல்லிக் காட்டுகிறார். இதை நம்முடைய 11ஆம் திருமுறையிலே இந்த செய்தியானது அழகாக அங்கே சொல்லப்படுகிறது. நம்பியாண்டார் நம்பி சுவாமிகள் திருநாரையூர் விநாயகர் இரட்டைமணி மாலையில முதல் திருப்பாடலில் செய்தி சொன்னார். என்னை நினைந்து அடிமை கொண்டு என் இடர்கடித்து தன்னை நினையத்தருகின்றான். அதாவது ஒரு முறை நாம் அவனை நினைத்து விட்டால் அவன் தன்னையே நினைக்கும்படியாக இந்த ஆன்மாவுக்கு பெருமாறம் செய்து கொண்டிருக்கின்றான். அதுதான் உயிர் விளக்கம் பெற்ற அந்த ஆன்மாவினுடைய ஒரு தன்மையை சொல்லி காட்டுகிறார். என்னது எழிலும் நிறையும் கவர்வான், புன்னை மலரும் புறவில் திகழும், தன்னை முன்னம் நினைக்க தருவான், உண்ணப்படுவான் ஒற்றியூரி. அவன் எப்பொழுதுமே தன்னை நினைத்து கொண்டே இருக்கும்படியாக செய்கிறான் என்பதை அழகாக இதிலே சில. எனவே நீங்களும் ஒரு முறையாவது நினைந்து உய்மின் என்ற ஒரு செய்தியைத்தான் இங்கே அழகாக ஒரு விண்ணப்பம் வைத்ததை போல வைத்து காட்டுகிறார். அடுத்து 67வது திருப்பாடல், திருஞாசம்பந்த மூர்த்தி நாயனாருடைய திருவாக்கே இருக்கிற 2வது திருமுறையிலே 40வது பதிகமாகிய திரு பிரம்மபுரம், அதிலே வருகின்ற எம்பிரான் எனக்கு அமுதம் என்று வருகின்ற ஒரு அருமையான ஒரு செய்தி. இதில் என்ன செய்தி செய்யணும்னு சொன்னால், உயிரடக்கம் பெற்ற ஆன்மாக்களுக்கு இறைவன் தன்னையே ஒரு இன்பப் பொருளாக கொடுத்து அனுபவிக்கும்படியாக செய்கின்றான். அவர்களுக்கு அமிர்தமாகவே அமுதாகவே எப்பொழுதுமே அவன் இணைத்து கொண்டு இருந்து கொண்டே இருப்பான் என்று சொல்லி காட்டுகிறார். எம்பெருமான் எனக்கு அமுதம்மாவான் தன்னடைந்தார் தம்பிரான் ஆவானும் தடல் ஏந்து கையானும் கம்பமா கைவுரித்த காபாலி கரை கண்டன் வம்புலாம் பொழில் பிரம பிரத்து உறையும் வானவனே வானவன் என்றால் மேலானவன். எனவே தன்னை அடைந்தார் தம்பிரான் ஆவாரும் யாரு உயிர் வழக்கம் பெற்ற ஆன்மா யான் எனது என்ற பற்றை விட்டு தன்னை புகழாக அடைந்த அந்த ஆன்மாக்களுக்கு காத்தழுதும் கடவுளாக இருந்து எம்பிரான் எனக்கு அமுதம் அடிமைத்திறத்தை அறிந்து அவர்களுக்கு பேரின்பப் பொருளாக தன்னையே கொடுப்பான். தந்தது உண்டென்னை கொண்டது எந்தென்னை அருமையான பட்டு ரெண்டு பொருள். தந்தது உண்டென்னை சிவபோதத்தை கொடுத்தாய், கொண்டது எந்த நிலை சிவபோதத்தை கொடுத்தாய். தந்தது உண்டென்னை உன்னை இன்பப் பொருளாக கொடுத்தாய், கொண்டது எந்தென்னை அனுபவிக்கின்ற பொருளாக என்னை கொடு என்னை வைத்து விட்டாய். தந்தது உண்டென்னை கொண்டது என்னை அனுபவப் பொருளாக அனுபவிக்கின்ற பொருளாக என்னை வைத்து விட்டாய். ஆக இந்த உயிர் விளக்கம் பெற்ற ஆன்மாக்கள் இறைவனிடம் சென்று இடைவிடாத ஒரு இன்பத்தை தூய்த்து கொண்டிருப்பார்கள். இது உண்மை வழக்கத்தில் நம்முடைய அந்த கடைசி பாடலிலே இந்த செய்தி திருவதிகை மனவாசகம் நடந்த அந்த செய்தியை சொல்லி காட்டார். சுத்த அனுபோகத்தை தூய்த்தல் அணு மெத்தவே இன்பம் கொடுத்தல் இறை. எனவே உயிர் வழக்கம் பெற்ற ஆன்மாக்களுக்கு அவன் தன்னையே இன்பப் பொருளாக கொடுப்பான் என்று இங்கே அழகாக சொல்லி காட்டார். அடுத்து 68வது ஒரு திருப்பாடல். இதில் இந்த 68வது திருப்பாடல் சொல்லக்கூடிய அப்பர் பெருமானுடைய வாக்கு 5ஆம் திருமுறை 93வது பதிகம் பொதுப்பதிகம் ஈசன் என்று தொடங்குகின்ற அருமையான திருப்பாடல். ஈசன் ஈசன் என்று அறற்றுவேன் ஈசன்தான் என் மனத்தில் பிரிவிலன் ஈசன் தன்னையும் என் மனத்து கொண்டு ஈசன் தன்னையும் யான் மறக்கிப்பனே. அருமையான ஒரு செய்தி. ஈசன் ஈசன் என்ற சொல்லுக்கு சர்வ ஐஸ்வர்ய சம்பன்னக, அதனால்தான் நம்முடைய பெருமானை ஈஸ்வரன் என்று சொல்லி காட்டும். ஈஸ்வரன் என்றால் எல்லா ஐஸ்வர்யமும் உடையவன் என்று பொருள். ஞானாசிரியமார்கள் பெருமானை ஈசன் என்ற சொல்லால் ஒரு இடத்திலேயும் ஒரு சுட்டி காட்ட வேண்டும் என்று ஒரு மரபு வைத்திருப்பார்கள். திருவாசகத்தில் திருவண்ட பகுதியிலே யாவரும் பெறவுருவும் ஈசன் காண்கம்பார் ஈசன் அங்கே வைப்பார். எல்லோரும் பெற விரும்புகின்ற ஈசன் ஏன் அவன் சவர ஐஸ்வர்யமும் உடையவன். ஆகையினாலே அந்த ஈசனை உயிர் விளக்கம் பெற்ற ஆன்மாக்கள் இமைப்பொழுதும் பிரியாது இருப்பார்கள். அதற்கு சாதனமாக அவனது நாமத்தையே நவித்துக் கொண்டிருப்பார்கள். அதான் ஈசன் ஈசன் என்றென்று அரட்டுவேன் ஈசன் தான் என் மனத்தில் பெறுகிறேன் ஈசன் தன்னையும் என் மனத்துக் கொண்டு ஈசன் தன்னையும் யான் மறக்கிப்பனே. இந்த மனம் அனவனோ பலம் வயப்பட்டது திடீரென்று என்ன செய்யும், வேம்பு தின்ற புழு போல மாயால் தாங்கப்படும். ஆனவனம் வந்து அது பற்றும், ஆனால் பற்றவிடாதபடி ஈசன் நாமத்தை சொல்லுதல் வேண்டும். எப்படி காம உணர்வு அண்டாதபடி நீலகண்டம் 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 என்று சொன்னாலே அந்த பெருமான் அதை போல. ஒரு குட்டை இருக்கிறது, பாசி வளர்ந்திருக்கிறது. ஒரு சிறுவன் கல்லை எறிகிறான், பாசி வளர்கிறது, சிறிது நேரத்தில் ஒன்று சேர்கிறது. அந்த பாசி மீளவும் மூடாதபடி கல்லை எரிந்து கொண்டே இருத்தல் வேண்டும். மனமாகிய குட்டையிலே மாயையாகிய பாசி படராவண்ணம் அவன் நாமமாகிய ஐந்தெழுத்தை ஆகிய அந்த கல்லை எரிந்து கொண்டே இருந்தால் மாயை தாக்காது, சிவனோடு எப்பொழுதுமே ஒன்றித்தே இருக்கலாம். எனவே உயிர் விளக்கம் பெற்ற ஆன்மாவானது ஈசன் நாமத்தையே சொல்லிக் கொண்டிருக்கும். அதைத்தான் இந்த திருப்பாடலிலே அழகாக இங்கே சொல்லி காட்டுகின்றார். ஆகையினாலே நாவால் நவிற்றி மனத்தில் இருத்துவதுதான் அந்த உயிர் விளக்கம் பெற்ற ஆன்மாக்கள் ஒரு சாதனமாக கொண்டிருக்கிறது என்று இந்த திருப்பாடலிலே அழகாக இங்கே உணர்த்தி காட்டுகிறார். அடுத்து 69வது திருப்பாடல். இந்த 69வது திருப்பாடலில் சொல்லக்கூடிய அப்பர் பெருமானுடைய திருவாக்கு 4வது திருமுறை 29வது பதிகம் திரு செம்பன் பள்ளி ஓடினில் உயிரை வாட்டி என்று அழகாக இங்கே ஒரு அருமையான ஒரு செய்தியிலே இங்கே சொல்லி காட்டுகிறார். ஊனினுள் உயிரை வாட்டி உணர்வினுக்கு எளியராகி வாணினுள் வானவர்க்கு அறிகராத வஞ்சர் நான் எனில் தானே என்னும் ஞானத்தார் பத்தன் என்றுள் தேனும் இன்னமுதம் ஆனார் திருச்செம்பன் பள்ளியாரே. இறைவனுடைய இரண்டு தன்மை சொல்லிக்கொள்கிறார். ஒருவர் ஊனின் உள் உயிரை வாட்டி உணர்வினுக்கு எளியராகி, யார் ஒருவர் தன்னை சிவத்தை நினைந்து தன்னை வாட்டிக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு எளியராயிருப்பார்களா? விருச்சிக முனிவர் ஒருத்தர் இருந்தார், உண்ணாது உறங்காது, அப்படியே எந்த ஒரு உணவுப் பொருளையும் எடுக்காது, காற்றையே உணவாக உண்டு தவம் பண்ணுறார். அந்த விருச்சிக முனிவருக்கு சுவாமி வழிபட்டார். உனக்கு என்ன வேணும்னார், நீ உண்ணாமலே இருக்கின்றீரே சுவாமி, ஆகையினாலே நான் கொடுப்பதை எனக்காக உண்டனும். நம்முடைய பெருமான் உண்ண மாட்டார், ஆனால் நீ உண்ணணும்னார் என சொல்லி தன் கையிலே இருக்கின்ற நாவல் பழத்தை எடுத்து கொடுத்தார். உடனே அந்த நாவல் பழத்தை பெருமான் உண்டார். நாவல் பழத்தை உண்ணாத பெருமான் இவளை எளியனாக வந்து கொடுத்ததற்காக உண்டார். உடனே நம்முடைய பெருமான் அந்த நாவல் பழத்தை உண்டு அதில் இருக்கின்ற சதைப்பட்ட விண்ட பின்பு கொட்டையை தூணு துப்பிட்டார். கொட்டையை துப்பின உடனே நம்முடைய இந்த விருச்சிகமுனை ஓடி சென்று சிவபெருமான் திருவாயிலிருந்து அங்கே துப்பப்பட்ட சேடனமாகிய பொட்டை எடுத்து தன் வாய்க்குள்ள போட்டுவிட்டார். போட்ட அந்த சனத்திலேயே அவர் உச்சி விடுத்து அதிலிருந்து நாவல் மரம் வெளிப்பட்டது. இந்த நாவல் மரத்தின் கீழே நம்முடைய பெருமான் லிங்க வடிவத்திலே குடிகொண்டார். இதுதான் திருஆணைக்க ஜம்புகேஸ்வரர். இந்த நாவல் மரத்தில் தானே சிறந்தி இருந்தது. இந்த நாவல் மரத்துக்கு இருக்கின்ற ஜம்புகேஸ்வரர்களைத்தான் யானை வந்து அங்கே அபிஷேகம் செய்தது. ஆக ஒரு அடியார்களுக்கு எளியராக இருக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் வானினுள் வானவர்க்கு அரிகளாதா வஞ்சர், ஆனால் தேவர்களுக்கு விண்ணோர்கள் ஏத்த பூசு மலர் பானம். எப்பொழுது பார்த்தாலும் காமிகத்தினை அது வேண்டும் இது வேண்டும் என்று கூறி கேட்கின்ற அவர்களுக்கு இறைவன் தன்னை உடனே வெளிப்படுத்துவது இல்லை. நான் எண்ணின்றானே என்னும் ஞானத்தார் பக்த நெஞ்சுள், அதாவது நான் என்று சொல்லக்கூடிய சிவபோதம் இல்லாத அந்த ஞானிகளுக்கு பக்த நெஞ்சுள் தேனும் இன்னமுதமும் ஆனா செம்பன் பள்ளி யாரே. எனவே உயிர் விளக்கம் பெற்ற இந்த ஆன்மாக்கள் நான் என்று சொல்லக்கூடிய சிவபோதம் கெட்டிருப்பர். அப்படி சிவபோதம் கெட்டிருந்த உயிரிழக்கம் பெற்ற ஆன்மாக்களிடத்தே அவர் எப்படி இருப்பார், தேனும் இன்னமுதமும் ஆனார். ஆக இந்த ஆன்மாவானது யான் எனது என்ற ஒரு சிவபோதம் கெட்டு அந்த சிவமாம் தன்மையிலே இருப்பதற்கு காரணம் அந்த உயிர்விளக்கம் பெற்றது என்று அந்த உயிர்விளக்கத்தினுடைய மேன்மையை சிந்தி காட்டுகிறார். அடுத்து 70வது திருப்பாடல். இந்த 70வது திருப்பாடல் என சொல்லக்கூடியது அப்பர் பெருமானுடைய திருவாக்கு 5வது திருமுறை 50வது பதிகம் திருவாய்மூர் தலத்திற்குள்ள பதிகம். அதிலே 6வது திருப்பாடல், யாதே செய்தும் யாமலும் நீயனில் அறையேயும் அளவில் பெருமையன் மா தேவாகிய வாய்மூர் மறினார் போதே என்று புகுந்ததும் பொய்களோ. இதில் உயிர் விளக்கம் பெற்ற இந்த ஆன்மாவானது யான் எனது என்ற அந்த பற்றற்ற நிலையிலே எந்த செயலை செய்தாலும் உலகோர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய உயர்ந்த செயலை செய்தாலும் உலகோர்களால் விளக்கப்பட்ட ஒரு செயலை செய்திருந்தாலும் அதை சிவமானவர் தன் செயலாக ஏற்று அவருக்கு பெருமை சேர்த்து விடுவார். எனவே உயிர் விளக்கம் பெற்றிருக்கின்ற ஆன்மாக்கள் சிவபோதம் கெட்டு செய்கின்ற செயல்களை எல்லாம் அப்பெருமான் தன் செயலாக வைத்து அவர்களுக்கு பெருமை சேர்க்கிறார். இதைத்தான் யாமே செய்தும் யாமலோம் நீயனில் என் செயலால் ஆவது ஒன்றும் இல்லை எல்லாம் உன் செயலே என்று உணரப்பெற்ற பட்டணக்காரருடைய தனிப்பாடல் என நினைக்கின்ற உயிருளக்கம் பெற்ற ஆன்மாக்களுக்கு ஆதேயேயும் அளவில் பெருமையன் அந்த உயிருளக்கம் பெற்ற ஆன்மாக்கள் தற்போதம் கெட்டு எந்த செயலை செய்தாலும் அவர்களுக்கு பெருமை சேர்ப்பவன் மாதேவ ஆகிய வாய்மோர் மறுவினார் போதே என்று புகுந்ததும் பொய்களோ. எனவே இந்த உயிரிழந்தம் பெற்ற ஆன்மாக்கள் எச்செயலை செய்தாலும் அதை சிவச்செயலாக தான் ஏற்று அந்த வினையை ஏற்று உயிரிழந்து அந்த உயிரிழந்தம் பெற்றவர்களுக்கு பெருமை சேர்க்கின்றான். இதற்கு நல்ல ஆதாரம் சண்டீஸ்வர நாயனார் தான். தன்னுடைய தந்தையாக எச்சதத்தன் யார்? அந்தனர். யாரை அவர் தாக்கித்திருக்கிறார்? அந்தனர். குருவாய் இருப்பவர் ஆகையினாலே அந்தனராக இருந்தும் குருவாக இருந்தும் தனக்கு தந்தையாக இருந்தும் கூட தந்தை என்று மாறாது கால்களை துணித்தார். ஆனால் இது சிவச்செயலே என்று கொண்டு அவருக்கு எப்பேற்பட்ட பெருமை கொடுத்தார். உண்ட கலமும் உடுப்பனமும் சூடுவனமும் சண்டீசனுமாம் பலம் தந்தோம். எவ்வளவு ஒரு பெருமையை சேர்த்திருக்கிறார். என்னுடைய எழுதிய பக்கத்திலே ஆலயத்தில் நீ அமர், இந்த பதத்திலே நீ அமர் என்று கொடுத்திருக்கிறார். இதே போல கண்ணப்ப நாயனார் செய்தார். கண்ணப்ப நாயனார் செய்த செயல்களெல்லாம் இறைவன் எப்படி ஏற்றுக்கொண்டார் என்பதை தெளிவாக பார்ப்பதற்கு ஒரு உரை இருக்கிறது. 11 திருமுறையில நக்கீர தேவ நாயனார் அருள் செய்திருக்கிற திரு கண்ணப்ப தேவ திருமரம். கண்ணப்ப தேவ திருமரம்னு ரெண்டு ஞானாசிரியமாக செய்து கொண்டு இருக்கிறது. ஒன்று கல்லாட தேவ நாயனார் செய்து கொண்டு இருக்கிறது. நக்கீர தேவ நாயனார் செய்த திரு கண்ணப்ப தேவ திருமரத்திலே கண்ணப்ப நாயனார் செய்த எந்தெந்த செயல் இறைவனுக்கு எப்படி இனித்தது, எப்படியாக பாவித்துக் கொண்டு பெருமை சேர்த்தார் என்பது அங்கே விளக்கமாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே உயிர் விளக்கம் பெற்ற ஆன்மாக்கள் தற்போதம் கெட்டு எந்த செயலை செய்தாலும் அதை நம்முடைய பெருமானவன் தன் செயலாக கொண்டு அந்த உயிர்களுக்கு பெருமை அளிக்கின்றான் என்று அங்கே அழகாக அங்கே சொல்லப்பட்டது. அடுத்து 71 திருப்பாடல். திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் திருப்பாடல் 1 திருமுறை 42 பதிகம் திருப்பேணு பெருந்துரை. நிலனோடு வானும் என்று தொடங்குகின்ற அருமையான இந்த பதம். நிலனோடு வானும் நீரோடு தீயும் வாயுமாகி ஓரைந்து புலனோடு வென்று பொய்மைகள் தீர்த்த புண்ணியம் பொடி பூசி நலனொடு தீங்கு தானல்லது என்று நன்கெழு சிந்தையராகி மலநெடு மாசும் இல்லர் வாழும் வாழும் மல்கு பெருந்துரையானே. இதிலே அன்பர்கள் எந்த, அதாவது எந்த ஒரு தீயதும் எந்த ஒரு நன்றும் இது தன்னால் வருகிறது, சிவத்தால் வருகிறது என்று உயிர் விளக்கம் பெற்றவர்கள் அங்கே உணர்வார்கள். யாவும் ஊரே யாவரும் கேடி தீதும் நன்றும் பிறர் தரவாரா. இப்படி உயிர் விளக்கம் பெற்றவர்கள் தான் இந்த ஒரு கருத்திலே நிற்பார்கள். அவர்கள் எப்படி இருப்பார்கள்? நிலனோடு வானும் நீரோடு தீயும் வாயுமாகி ஓரைந்து புலனோடு வென்று பொய்மைகள் தீர்ந்த புண்ணியர் வெண்பொடி பூசி. இவர்களெல்லாம் புண்ணியர்கள். இவர்கள் எப்பேற்பட்ட நிலையிலே இருப்பார்கள்? அப்படியே திருநீர் பூசி ஐம்புலன்களை அவித்திருப்பார்கள். நலனொடு தீங்கும் தான் அறது என்று நன்கு எழு சிந்தையராகி. இதெல்லாம் வரக்கூடிய இன்பமும் துன்பமும் இறைவனால் அங்கே கொடுக்கப்படுகிறது. ஆகையினாலே இதுவும் சிவச்செய்தை என்று கேட்டுக்கொள்வார். திரு கஞ்சனூரிலே அழகாக வாசுதேவர் என்ற வைஷ்ணவகுலத்தை சேர்ந்தவருக்கு அருமை புதல்வராக சுதர்சன் இருந்தார். இந்த புதல்வராக சுதர்சன் என சொல்லக்கூடியவர் திருநீர் அணிந்து கொண்டு அங்கிருக்கின்ற அக்னிபுரீஸ்வரர் ஆலயத்திலேயே சென்று யோக நட்டியில் இருப்பார் அந்த குழந்தை. இதை தந்தை கண்டிக்கிறார். இந்த கதை பெருசாக போகும், நான் எனக்கு வேண்டிய செய்தியை மட்டும் சொல்கிறேன். உடனே தந்தை மகனை கண்டிக்க தந்தை கண்டித்தும் கூட மகன் திருந்தனர். உடனே தந்தையார் கேட்கிறார், சிவன்தான் முழுவதர் கடவுள் என்று உன்னால் காட்ட முடியுமோன்னார். காட்டுறேன், நான் என்ன செய்யணும்னார். நீ நான் படுத்த காட்சியை இரும்பு முக்காலேயே வைக்கிறேன், அதில் நீ அமர்ந்து உன் கடவுள் பெயரை சொல்லி காப்பாற்று, என சொல்லி காப்பாற்றுகிறாரா பார்ப்போம்ட்டார். உடனே இவர் சொன்னார், நான் வந்து சிவங்கோயிலில் சன்னதியில் வைத்து படுத்த காட்சியை இரும்பு முக்காயில் உட்கார மாட்டேன். நீர் வணங்குகின்ற திருக்கோயிலாக பெருமாள் கோயிலுக்கே வர்றேன், பெருமாள் கோயிலுக்கே வர்றேன். அங்கே படுத்த காட்சியை இரும்பு முக்காய் இந்த சன்னதியை வையும், நான் ஈசன் நாமத்தை சொல்லி அமர்கிறேன். இது ஈசன் செய்யலே என்று நான் கொண்ட காரணத்தினாலே ஈசன் என்னை ஒன்று செய்ய மாட்டான். அதே மாதிரி படுக்க காட்சியில இரும்பு முக்காலிலே அமர்ந்தார். அப்படியே சுற்றி இருந்தவர்கள் வியந்தார்கள். அப்பொழுதுதான் அவர் திருவாக்கிலே இருந்து சோக பஞ்சகம் என்று வெளிப்பட்டது. சிவபெருமான் ஒருவனே முழுவதற் கடவுள். இந்த ஸ்லோக பஞ்சகத்தில் 22 காரணங்களை காட்டி சிவனே முழுவதற் கடவுள் என்று அங்கே வலியுறுத்தப்படுகிறது. இதை நாமெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் எங்களுடைய மாதவ சிவஞான சுவாமிகள் மாபாடியத்தில் அந்த சுலோக பஞ்சகத்தை தமிழிலே அப்படியே மொழிபெயர்த்து மாபாடியத்துக்குள்ளே வச்சிருக்கிறார். ஆக நம்முடைய ஞானாசிரியன் வர அறிவுழக்கம் பெற்றவர்கள் நன்கு தீது எதுவும் சிவன் செய்யலே என்று அவர்கள் அழகாக கொள்வார்கள். அடுத்து 72வது திருப்பாடல் அப்பசாமிகளுடைய வாக்கு, 6வது திருமுறை, 62வது திருப்பாடல். இந்த 62வது திருப்பாடலில் 3வது திருப்பாடல், ஒப்பாயு உலகத்தோடு ஒட்டி வாழ்வான் ஒன்றரா தவத்தோடு உடனே நின்று, நான் உலகத்தவர்களோடு ஒட்டி நின்று அவர்களோடு இணங்கி இருந்தேன், உலகரோடு இணங்கி அங்கே இருந்தேன். ஒப்பாய் அப்பசாமி சொல்றார், ஒப்பாய் உலகத்தவரோடு ஒட்டி வாழ்வான் ஒன்றரா தவத்தரோடு உடனே நின்று, மனம் ஒற்றுமைப்படாமல் தவம் செய்கின்ற அவர்களோடு நான் இருந்தேன். துப்பாரும் குடையரிசியில் உற்றி நான் நன்றாக அரிசினால் ஆகிய அந்த அன்னத்தை நன்றாக உண்டு நற்று உன் திறமறிந்து தெரிவேனை, நன்றாக உண்டு சுகம் கண்ட திரிந்து கொண்டிருந்த என்னை காத்து நீ வந்து எப்பாலும் நுண்ணுணர்வே ஆக்கி என்னை, நீ இப்பொழுது என்ன செய்து விட்டார், எனக்கு அறிவு விளக்கத்தை கொடுத்து எங்கும் எதிலும் சிவம் என்றே என்னை நீ உணர்முடியாக செய்து விட்டார். எப்பாலும் நுண்ணுணர்வே ஆக்கி என்னை ஆண்டவனே எழிலானை காவா வானோர் அப்பாவும் பொற்பதம் அடைய பெற்றால் அல்லகண்டம் கொண்டு அடியேன் என் செய்கேனே. இப்பொழுது எங்கும் எதிலும் சிவன் என்று காணும்படியாக செய்து விட்டார். அறிவு விளக்கம் பெற்றவர்கள் எங்கும் எதிலும் சிவனை காண்பார்கள். இதே அகத்த சிவாச்சாரியார் தன்னுடைய மனைவியோடு காவிரி ஆற்றை கடப்பதற்கு அங்கே வருகிறார்கள். வந்து கொண்டிருக்கின்ற பொழுது திடீரென்று அகத்த சிவாச்சாரியார் ஆற்றுக்குள் அந்த கரையைக்கு உள்ளே நான் வரமாட்டேன், இல்லை போவோம்னு மனைவி இருக்கிறார், இல்லை நான் வரமாட்டேன் என்று சொல்கிறார். அந்த நேரத்தில் அக்னீஸ்வரராகிய பெருமான் ஒரு மாந்த சட்டை நாங்கள் வந்து உங்களுக்குள் என்ன சர்ச்சை என்ன நடக்கிறதுன்னு கேட்டார். இல்லை இந்த ஆற்றை கடந்து செல்வோம் என்று அழைக்கினேன், என்னுடைய கணவனார் வர மறுக்கிறார்னா. உடனே அந்த கணவனார் அறுபத்தை சாச்சார் என்று கேட்டார், ஏன் மறுக்கிறாய்னா. அப்போ தான் சொல்கிறார், இந்த ஆற்றை நான் மிதிக்க மாட்டேன், கல்லெல்லாம் சிவலிங்கம் மணலெல்லாம் சிவகணங்களாக எனக்கு தெரிகிறது. உடனே அங்கிருந்து அக்னீஸ்வரர் மறைந்தார். ஆக உயிர் விளக்கம் பெற்ற ஞானிகளுக்கு எங்கும் எதிலும் சிவத்தையே அங்கே காண்பார்கள். அடுத்து 73வது திருப்பாடல், இறைவனானவன் எப்படி ஒரு பேருவாரம் செய்து கொண்டிருக்கின்றான் என்பதை இந்த அறிவுழக்கம் பெற்றவர்களால் அழகாக சொல்லிக் காட்டுகிறார். எப்பொழுதுமே அந்த ஞானாசிரியன்மார்கள் ஒரு கருத்தை உள்வைத்து சொல்லுகிறார்கள். நம்முடைய உடம்பிலே எத்தனையோ உறுப்புகள் அந்த கருவி கரணங்கள் இருந்தாலும் அதை புணர வைத்து இந்த ஆன்மாவோடு சேர்ப்பது சிவமே. அதான் ரொம்ப முக்கியம். காதுக்கும் எல்லாரும் எல்லா விஷயத்தையும் கேட்பார்கள் என்று சொல்ல இயலாது. கண்ணிருக்கும் எல்லோரும் எல்லா விஷயத்தையும் பார்ப்பார்கள் என்று சொல்ல முடியாது. அறிவிழக்கம் பெற்றவர்களுக்கு அந்தந்த கருவிகளிலே இருந்து அதை பொருத்தி விடுவான். இதைத்தான் கார் குன்ற மழையாய் பொழிவானை கலைக்கெல்லாம் பொருளாய் உடன் கூடி பார்க்கின்ற உயிர்க்கும் பரிந்தானை பகலும் கங்குலுமாகி நின்றானை ஓர்க்கின்ற செவியை சுவைதன்னை ஓர்க்கின்ற செவியை. ஞானசீதி சொல்லுகின்ற பொழுது அதை உயிரிலே சென்று தைக்கும்படியாக சிவமுள்ளிருந்து கூட்டி வைத்தால் தான் நடக்கும். திருவாவூர்தலை ஆதீனத்திலே துரிதிய பட்டத்திலே இருந்து அமரவான தேசியர் பாடம் நடத்துகிறார். உள்ளே எத்தனையோ மாணாக்கர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அந்த இடத்திலே அந்த திருமணத்திற்கு பூ பறித்தல் தொண்டு செய்கின்ற ஒரு பூப்பிள்ளை என சொல்லக்கூடியவர் இந்த துரிதிய பட்டத்தில் இருக்கிற அம்பலமான தேசிகர் செய்திருக்கின்ற அந்த ஞான உபதேசம் தூணின் மறைவிலே நின்று கேட்டாராம். ஏன் தான் சென்று அந்த அடியார் கூட்டத்திலே சென்று அமர்வதற்கு தகுதியிலேருந்து ஓரத்தில் நின்று மறைஞ்சு கேட்டார். இதை பார்த்து கொண்டார் நம்முடைய அம்பலமான தேசிகர், ஏன் மறைந்தனன்னு கேட்கிறான். நான் வந்து அமர்வதற்கு தகுதி அற்றவன் ஆனாலும் கேட்கிறேன். அப்போ தெரிஞ்சது இவன் கருவிகரணங்களை சிவன் பொருத்தி இந்த ஆன்மாவிலே தட்டுப்படி செய்து விட்டான். உடனே உனக்கு நான் நல்ல ஒரு நூல் சொல்கிறேன். உடனே அவர் கேட்டார், நான் பக்குவத்திலே குறைந்தவன், எனக்கு ஏற்றபடி ஒரு எளிமையான நூலை சொல்லுங்கள், என்னை பக்குவப்படுத்துங்கள். உடனே அம்பலமான தேசிகர் அவருக்கென்றே ஒரு நூலை செய்தார். சைவ சித்தாந்தத்தினுடைய அடிப்படை செய்தி பூப்பிள்ளை அட்டவணை அல்லது உயிர் அட்டவணை என்று அதுக்கு பெயர். சிலர்கள் படிக்க வேண்டிய ஒரு பாடம், சைவசித்தாந்தத்தினுடைய அடிப்படை செய்தி அங்கதான். இதை நடத்தி இதை படித்த பின்புடன் சைவசித்தாந்தத்துக்கே போகலாம். ஆக அந்த கூட்டத்தோடு செய்து கொண்டிருக்கிற அவருக்கும் ஈர்ப்பு கொடுத்ததற்கு காரணம், அங்கே நம்முடைய பெருமான் உள்ளிருந்து அதை கூட்டி வைக்கிறார். எனவே உயிரிழக்கம் பெற்றிருக்கின்ற ஆன்மாக்களுக்கு அந்த கருவி கரணங்களை கூட்டி அவரை பயன்படும்படியாக செய்கிறார். அடுத்து இந்த ஏழாவது உயிர் விளக்கத்தில் வரக்கூடிய ஈற்று பாடல், இதிலே உயிருக்கு உயிராக இருந்து சிவமானவர் அங்கே இயக்குவது, இயக்குவது சிவமே என்று காட்டுகிறார். ஆக்கும் அழிவும் அவையும் நீ என்பன் நான். 76வது திருப்பாட சுந்தர தேவாரம் 4வது பதிகமாக திருவஞ்சக்களத்திலே 7வது பாட்டு, ஆக்கும் அழிவும் அவையும் நீ என்பன் நான், சொல்லுவார் சொற்பொருள் அவை நீ என்பன் நான், நாக்கும் செவியும் கண்ணும் நீ என்பன் நான், நலனே இனி நான் உனை நன்கு உணர்ந்தேன், நோக்கு நிதியம் வலையத்தனையும் களத்தில் புலபெய்து கொண்டேரனுந்தி ஆர்க்கும் கடலங்கரை மே மகோதை அணியார் பொழில் அஞ்சை களத்து அப்பனே. கண்ணும் செவியுதமே இருந்து இந்த உயிரிழக்கம் பெற்றவர்களுக்கு ஒரு ஈர்ப்பினை கொடுத்து ஆட்படுத்துவார். குடிமீதேவரை கண்டார், நானனும் கண்டான், கண்ணப்புற தேவனார் கண்டார். ஆனால் கண்ணப்ப தேவரார் அந்த கண்ணாகிய பொடியிலே இருந்து அவர் மிகுந்து ஈர்ப்பு ஏற்படும்படியாக செய்து உடனே ஓடி வந்து கட்டி தழும்படியாக செய்து அச்சோ எனக்கு இங்கே அகப்பட்டார். இதே போல நாக்கிலும் இருந்து அவர் உயிர் செய்கிறான். நாக்கும் செவியும் கண்ணும், நாக்கு எப்படி காரைக்கால் அமையார் புனிதவதியார் தான் கொடுத்து அனுப்பிய கணவனார் கொடுத்து அனுப்பிய கனியை வைக்கிறார், ரெண்டு கனியை வைக்கிறார். ஒரு கனியை ஏற்கனவே சிவனடியாருக்கு காரைக்கால் அம்மையார் அங்கே அமுது படைத்து விட்டார். எங்கி அந்த ஒரு கனியினை கணவனாருக்கு வைக்கிறார். அப்ப கணவனார் என்ன நினைக்கிறார், அருமையான சுவையிருப்பதற்கு இன்னொரு கனியும் உண்டு அதை கொண்டு வான்னார். இந்த இன்னொரு கனியும் உண்டு கொண்டு வான் சென்னது எதற்காக, சிவபெருமான் அந்த நாவிலே இருந்து சுவையை மிகுத்து அவன் ஆர்வத்தை தூண்டி காரைக்கால் அம்மையினுடைய பெருமை உலகறிய செய்த வேண்டும் என்பதற்காக அங்கே பரமதத்தன் ஒரு கருவியாக பயன்படுத்தப்படுகிறான். அந்த பரமதத்தனுடைய நாக்கிலே ஆறாத ஒரு சுவையை கொடுக்கிறான். சுவையிலே ஆற்றாமல் அவனை அறியாமல் இன்னும் ஒரு கனி உண்டு கொண்டு வான். ஆக இந்த உயிர் விளக்கம் பெற்றிருக்கின்ற ஆன்மாக்களுக்கு காரைக்கால் அம்மையினுடைய பெருமையை உலகோர் அறிய செய்யும்படி செய்த ஒரு கணவராகிய பரமதத்தன் தான். இவள் நான் வணங்கும் கடவுள், நீங்களும் வணங்குங்கள், இந்த தெய்வத்தை நீங்களும் வணங்கன்னு சொன்னார். பரமதத்தன் தான் இங்கே கருவியாக பயன்படுத்தப்படுகிறான். ஆக அந்த பரமதத்தன் நாவிலும் இருந்து அந்த ஆறாத சுவையை ஏற்படுத்தியது நம்முடைய பெருமான் தானே. அதைத்தான் கருவி கரணங்கள். இந்த பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு உயிர்களுக்கெல்லாம் மெய் வாய் கண் மூக்கு செவி என்பதையெல்லாம் அதை நல்வழிப்படுத்தி புணர வைப்பது சிவபெருமான் ஒருவனே. அதைத்தான் இந்த பாடலை சொல்லிக் காட்டுகிறார் என சொல்லிக்கொண்டு இந்த அளவிலே இந்த 7வது இந்த பகுதியாகிய உயிர் விளக்கத்தை நிறைவு செய்து 8வது அதிகாரத்திலே இருந்து நாம் சிந்தனை செய்ய இருக்கிறோம். இந்த 8வது அதிகாரம் என சொல்லக்கூடியது இன்புறு நிலை. இன்புறு நிலையையும் அதற்கடுத்த 9வது அதிகாரத்தையும் நாம் தொடர்ந்து சிந்திக்க இருக்கிறோம் என தெரிவித்துக் கொண்டு இந்த அளவிலே இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், திருச்சிற்றம்பலம்.